நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் இளையதம்பி தயானந்தா மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். ஏமனில் முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சாலோஸுக்கு விசுவாசமான ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளுக்கு ஆயுதங்கள் விற்கப்படுவதற்கு ஐநாவின் பாதுகாப்பு சபை தடை விதித்துள்ளது. அது மட்டுமல்லாது அந்த கிளர்ச்சி அமைப்புக்கு தலைவராக இருக்கும் சால்ஹவ் அவர்களின் மகன் மீது பயணத்தடையும் அவரது சொத்துக்களை முடக்க வழி செய்யும் வகையிலான தீர்மானமும் ஐநாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
யேமன் நாட்டில் பொதுமக்கள் உயிர் சேதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று கூறப்படுவது குறித்து விசாரணை ஒன்றை ஐநா மன்றம் கோரியிருக்கிறது. மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் மீது தாறுமாறாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்பது போர் குற்றங்களாக கருதப்படக்கூடும் என்றும் அனைத்து தரப்பினரும் சாதாரண பொதுமக்களை பாதுகாக்க தங்களாலான அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ராத் அல் ஹுசைன் எச்சரித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
யுக்ரைனில் ஆட்டம் கண்டுள்ள போர் நிறுத்த உடன்படிக்கையை ராஜதந்திர ரீதியில் புதுப்பிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் அதேவேளை அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் நடைபெற்ற கடுமையான மோதலினால் 6 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்துள்ளதாக அரசு கூறுகிறது. அங்கு நள்ளிரவு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக யுக்ரைனிய ராணுவ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். டோனியஸ்க் புறநகர் பகுதியில் மோதல் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
துருக்கியில் அணுசக்தி நிலையம் ஒன்று முதற் தடவையாக அமைக்கப்படவிருக்கிறது. நாட்டின் எரிசக்தி வள அமைச்சர் இதற்கான அடிக்கல்லை நாட்டும் விழாவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் மேற்கொண்டனர். விழாவில் அதிகாரிகள் பங்கேற்றுக் கொண்டிருந்த போது அந்த வளாகத்தை இழுத்து பூட்ட முயன்ற செயற்பாட்டாளர்களை அரச படையினர் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியிருக்கிறார்கள். ரஷ்ய அணுசக்தி நிறுவனமான ரொசாட்டத்தினால் அமைக்கப்படுகிறது இந்த நிலையம்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சோமாலிய தலைநகர் மொகாதிஷுவில் உள்ள அரச கட்டிடம் ஒன்றில் அல் ஷபாப் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உயர்கல்வி அமைச்சின் தலைமை இயக்குநர் மற்றும் அவரது தலைமை பாதுகாப்பு அதிகாரி உட்பட அரசு ஊழியர்கள் பலர் இத்தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். தீவிரவாதிகளை எதிர்த்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆப்பிரிக்க ஒன்றிய அமைதி காக்கும் படையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
உலக பொருளாதார வளர்ச்சி அடுத்த ஆண்டு மீண்டும் வலுப்பெறும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு 4% வளர்ச்சி காணப்படும் என்று அது கணித்திருக்கிறது. அந்த அமைப்பின் மிக சமீபத்திய உலக பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கையில் பொருளாதார வளர்ச்சியில் நாடுகளுக்கு இடையேயான பாரிய மாறுபாடுகள் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஈரானில் 1997 இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக பெண் ஒருவரை அந்நாடு வெளிநாட்டு தூதராக நியமித்துள்ளது. எனினும் தற்போது வெளியுறவுத்துறையின் பேச்சாளராக இருக்கும் மார்சே ஹாப்காம் எந்த நாட்டுக்கு தூதராக நியமிக்கப்படுவார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று பகுதியளவில் அதிகாரப்பூர்வ ஃபாஸ் மற்றும் மொய்தீஸ் செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. ஈரானில் மிகவும் உயர்மட்டத்தில் செல்வாக்குமிக்க பெண்மணிகளில் அப்ஹாம் அம்மையரும் ஒருவர். அந்நாட்டின் சார்பில் 2வது நியமிக்கப்பட்டுள்ள பெண் தூதர் இவர்தான்.
15 பின்னர் பலஸ்தீனிய இலக்கத் தகடுகள் கொண்ட வாகனங்கள் சில இஸ்ரேலினுள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய வைத்தியசாலைகளில் பணியாற்ற 100 வைத்தியர்களுக்கான அனுமதியை இஸ்ரேல் வழங்கியதை அடுத்து இது சாத்தியமாகியிருக்கிறது. அவசரகால பணி தேவைகளுக்கான கடமையில் ஈடுபட்டிருக்கும் டாக்டர்களின் போக்குவரத்திற்கான அங்கீகாரத்தை எல்லைகளுக்கு இடையேயான அரச செயற்பாட்டு இணைப்பாளர் மேஜர் ஜெனரல் ஜோவா மொடச்சோய் வழங்கியிருக்கிறார். பலஸ்தீன வாகனங்களுக்கான தடையை பலஸ்தீனத்தின் 2வது தன்னெழுச்சி போராட்டத்தை அடுத்து 15 முன்னர் இஸ்ரேல் விதித்திருந்தது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.